ஜீவிக்கிற தீர்க்க தரிசியால் வழிநடத்தப்படுவதற்கு நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். மற்றவர்களுக்கு எவ்வாறு சேவை செய்வது என்பதை வளர்ந்து வந்த ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியின் நேரத்தின் போது தலைவர் தாமஸ் எஸ் மான்சன் கற்றுக்கொண்டார். ஏழ்மையில் இருக்கும் அண்டை வீட்டாருக்கும் உணவை கொண்டு போய் கொடுக்க அடிக்கடி அவரது தாயார் அவரிடம் சொல்வார். வீடு இல்லாத ஆண்களுக்கு பல வித வேலைகளை கொடுத்து பதிலுக்கு வீட்டில் சமைத்த உணவை அவர் கொடுப்பார். பின்னர் ஒரு இளம் அயராக விதவைகளிடம் அன்பாயிருங்கள், ஏழைகளை பராமரியுங்கள் என தலைவர் ஜெயரூபன் கிளார்க்கால் அவர் போதிக்கப்பட்டார். இத்தகைய ஆண்டுகளாக உலகம் முழுவதிலும் உள்ள மக்களுக்கு அவரது சேவை அவரது ஊழியத்தில் ஒரு மைல்கல்லாக இருந்தது. தலைவர் மான்சன் அவர்களே, உங்களின் எடுத்துக்காட்டுக்கு நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, தலைவர் மான்சன் செய்வதை போல நமது பிள்ளைகள் பொருளாதார நிச்சயமின்மையின் காலத்தில் வளர்ந்து வருகிறார்கள். பொருளாதார சீர்குலைவின் மூலம் நமது தாத்தா பாட்டிகளும் கொள்ளு தாத்தா பாட்டிகளும் மிக அத்தியாவசியமான காரியங்களை கற்றுக் கொடுத்ததைப் போல நமது தற்போதைய சூழ்நிலைகளில் நாம் இப்போது கற்றுக்கொள்வது நம்மையும் நமது சந்தர்ப்பியரையும் வரப்பெறுகிற தலைமை முறைகளையும் ஆசிர்வதிக்கும். தீமையான புத்திமதிகளின் தேர்ந்தெடுப்பதால் சுதந்திரத்தை இழந்த அனைவருக்கும் இன்று நான் பேசுகிறேன். கூடுதலான கடனும் உணவுக்கும் போதைப் பொருட்களுக்கும் ஆபாச படங்களுக்கும் ஒருவரின் சுய தகுதியின் உணர்வை பலவீனப்படுத்துகிற நமது குடும்ப உறவுகளை அழிக்கிற சிந்தனையின் செயல்களின் பிற மாதிரிகளுக்கும் நடத்திய தேர்வு தடுப்புகளை பற்றி குறிப்பாக நான் பேசுகிறேன். இந்த அதிகரிப்புகள் எல்லாம் தனிப்பட்டவைகளில் பாதித்து நமது குடும்ப உறவுகளை பலவீனப்படுத்துகிறது. ஒரு குடும்பத்திற்கு அவசியமான வீடு அல்லது கார் போன்றவற்றுக்காக சில கடன்கள் ஏற்படலாம். ஆயினும் துரதிருஷ்டவசமாக நமது தேவைகளையும் அடிமைத்தனத்தின் ஆசைகளையும் நம்மால் கட்டுப்படுத்த முடியாவிட்டால் கூடுதலான கடன்கள் விளைகிறது. கடன் போதையின் அடிமைத்தனம் இரண்டிற்கும் நம்பிக்கையின் தீர்வு ஒன்றே. நாம் கர்த்தரிடத்தில் திரும்பி அவரது கட்டளைகளை பின்பற்ற வேண்டும். கடனின் வட்டத்தையும் பிற கட்டு கடங்காத தேவைகள் எல்லாவற்றையும் விட நமது வாழ்வை நாம் மாற்ற வேண்டும். அடுத்த சில நிமிடங்களிலும் இந்த மாநாட்டு முழுவதிலும் நமது இரட்சகர் இயேசு கிறிஸ்துவில் நம்பிக்கையால் நீங்கள் நிரப்பப்பட்டு அவரது மறுஸ்தாபித சுவேஷத்தின் கோட்பாடுகளில் உதவியை நான் ஜபிக்கிறேன். நமது சவால்கள் நமது பூலோக வாழ்வில் நமது சோதனையின் அங்கமாகிய இருக்கிறது. உங்களின் சூழ்நிலை நமது இரட்சகரின் வல்லமைக்கு அப்பாற்பட்டதல்ல என நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். அவர் மூலமாக எல்லா பொருட்களும் நமது அனுபவத்திற்காகவும் நமது நன்மைக்காகவும் இருக்கும். நாம் மேற்கொள்கிற ஒவ்வொரு சோதனையும் நம்மை பலப்படுத்துவே அன்றி நம்மை அழிப்பதற்கல்ல. நம்மால் தாங்க முடியாததற்கு மேலாக நாம் வேதனைப்பட கர்த்தர் ஒருபோதும் நம்மை அனுமதியார். எதிரி நம்மை பற்றி நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறான் என்பதை நான் நினைவில் வைக்க வேண்டும். எங்கே எப்போது எவ்வாறு நம்மை சோதிக்க வேண்டும் என அவனுக்கு தெரியும். பரிசுத்த ஆவியின் உணர்த்தலுக்கு நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருந்தால் எதிரியின் தந்திரங்களை அடையாளம் காண நாம் அறிந்து கொள்வோம். சோதனைக்கு நாம் அடிபணிவதற்கு முன் அசைக்க முடியாத தீர்மானத்துடன் எனக்கு பின்னாக போ சாத்தனை என சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமது வெற்றி எவ்வளவு பலமாக சோதிக்கப்படப்பட்டோம் என்று அளவு கொடுப்பதில்லை. ஆனால் நாம் எவ்வளவு உண்மையாளராக எதிர்கொண்டோம் என்பது முக்கியம். நமது பரலோக பிதாவிடம் கேட்க வேண்டும். அவரது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தியின் மூலமாக பலத்தை நாட வேண்டும். புத்திசாலித்தனமாக கொடுப்பவர் என்றால் என்ன? புத்திசாலித்தனமாக கொடுக்கவும் வாழவும் நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். புத்திசாலித்தனமாக நாம் வாழும்போது நமக்கு நமது குடும்பங்களுக்கு நாம் கொடுக்க முடியும். மற்றவர்களுக்கு சேவிக்கவும் ஆசீர்வதிக்கும் இரட்சகரின் எடுத்துக்காட்டை பின்பற்றவும் முடியும். புத்திசாலித்தனமாக கொடுப்பவர்களாக இருப்பதில் இச்சையாதிருப்பாயாக என்ற மிக அடிப்படையான கட்டளையை நாம் கை கொள்ளுகிறோம். உரிமையின் உணர்வுகளுடன் நமது உலகம் நிரம்பியிருக்கிறது. பக்கத்து வீட்டாரிடம் இருக்கிற எல்லாமே நமது குடும்பத்தில் இல்லை என்றால் அவமானமாக, வெட்கமாக, குறைவான தகுதியுள்ளவர்களாக நம்மில் சிலர் உணர்கிறோம். அதன் விளைவாக நம்மால் முடியாத, உண்மையிலேயே நமக்கு தேவையில்லாத பொருட்களை வாங்க நாம் கடன்படுகிறோம். இதை நாம் செய்யும் போதெல்லாம் உலக பிரகாரம் வாழ்கிறோம். நம்மிடம் உள்ள விலை மதிக்க முடியாத சுயதினத்தை நாம் விட்டு கொடுக்கிறோம். அடிமைத்தனத்திற்கு ஈடுபடுகிறோம். நமக்கு மற்றவர்களுக்கும் பயன்படுத்தியிருக்க வேண்டிய பணம் இப்போது நமது கடனை செலுத்த பயன்படுகிறது. மீதி இருப்பது நமது மிக அடிப்படையான சரீர தேவைகளுக்கு மட்டுமே போதுமாயிருக்கிறது. இழைப்பின் மட்டத்தில் வாழ்தலில் நாம் மனமுடைகிறோம். நமது தகுதியையும் பாதிக்கப்படுகிறது. குடும்பத்துடன், நண்பர்களுடன், அண்டை வீட்டாருடன், கர்த்தருடன் நமது உறவுகள் பலவீனப்படுகிறது. ஆவிக்குரிய காரியங்களை நாட நமக்கு நேரமோ சக்தியோ அல்லது ஆர்வமோ இருப்பதில்லை. கடனின் பழக்கங்களையும் சரீர அப்பிரகாரமான உலகத்திற்குரிய காரியங்களுக்கு அடிமைத்தனத்தையும் பின்னர் நாம் எவ்வாறு தவிர்க்கவும் மேற்கொள்ளவும் முடியும்? நாம் ஒவ்வொருவருக்கும் உதவுகிற புத்திசாலித்தனமாக வாழ்தலில் இரண்டு பாடங்களை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்கிறோம். இந்த பாடங்கள் எங்கள் திருமணத்தின் இரண்டு வெவ்வேறு நேரங்களில் கற்றுக் கொடுக்கப்பட்டவை. இரண்டு சந்தர்ப்பமே அவளுக்கு நான் ஒரு விசேஷமான பரிசை வாங்க விரும்பிய போதே நடந்தன. எங்களுக்கு திருமணமான புதிதில் எங்களிடம் கொஞ்சமே பணம் இருந்த போது முதல் பாடம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. நான் விமானப்படையில் இருந்தேன். கிறிஸ்துமஸுக்கு நாங்கள் சேர்ந்திருக்கவில்லை. நான் வீட்டிற்கு திரும்பிய போது ஒரு கடையின் ஜன்னல் வழியே ஒரு அழகான உடையை நான் பார்த்து அவளுக்கு அது பிடித்திருந்தால் நாம் அதை வாங்கலாம் என என் மனைவியிடம் நான் சொன்னேன். ஆடையணியும் அறைக்கு மேறி சென்றால் சிறிது நேரத்திற்கு பின் விற்பனையாளர் வெளியே வந்து அந்த உடையை திரும்பவும் அதே இடத்தில் தொங்கவிட்டார். என்ன நடந்தது என்று நான் கேட்டேன். அது ஒரு அழகான ஆடை, ஆனால் நம்மால் அதை வாங்க முடியாது என அவள் பதிலளித்தாள். அந்த வார்த்தைகள் நேரடியாக என் உள்ளத்திற்குள் போனது. நான் உன்னை நேசிக்கிறேன் என்ற மிக அன்பான மூன்று வார்த்தைகளையும், நம்மால் அதை வாங்க முடியாது என்ற நமக்கு அன்பானவர்களுக்கான மிக நேசமுள்ள நான்கு வார்த்தைகளையும் நான் அப்போது கற்றுக்கொண்டேன். பல ஆண்டுகளுக்கு பின்னர் எங்களின் நிதி நிலைமை முன்னேற்றம் அடைந்த போது இரண்டாவது பாடம் கற்றுக்கொள்ளப்பட்டது. எங்களின் திருமண ஆண்டு விழா நெருங்கிக் கொண்டிருந்தது. நாங்கள் அநேக ஆண்டுகள் ஒன்றாக சந்தோஷமாக இருப்பதற்காக எனது அன்பையும் பாராட்டுதலையும் காட்ட மேரிக்கு ஒரு அழகான மேலாடையை வாங்கி கொண்டு விரும்பினேன். எனது மனதில் இருந்த மேல் ஆடையை பற்றி அவள் என்ன தீர்மானித்தாள் என அவளிடம் நான் கேட்டேன். மீண்டும் எனது மனதிலும் இருதயத்திலும் ஊடுருவி சென்ற வார்த்தைகள் அவள் பதிலளித்தாள். அதை எங்கே நான் அணிய வேண்டும் என அவள் கேட்டாள். என்னை நேரடியாக பார்த்து இனிமையாக கேட்டால், இதை எனக்காகவா அல்லது உங்களுக்காகவா வாங்குகிறீர்கள்? வேறு மாதிரி சொல்ல போனால் அவள் கேட்டால், என்னிடமுள்ள அன்பை காட்டுவது இந்த பரிசின் நோக்கமா அல்லது நீங்கள் ஒரு தாராளமாய் கொடுப்பவர் என்பதை எனக்கு காட்டவா? அவளது கேள்வியை நான் சிந்தித்து அவளை பற்றியும் எங்களின் குடும்பத்தை பற்றியும் நான் குறைவாக எடை போட்ட என்னை பற்றி அதிகமாக நினைத்தேன் என்பதை உணர்ந்தேன். அதன் பின் புத்திசாலித்தனமாக வாழ்தலை பற்றி கலந்துரையாடினோம். எங்கள் குடும்பத்தில் எங்களது வீட்டு கடனை தீர்ப்பதற்கு எங்களின் பணம் செலவுக்கப்பட்ட வேண்டும் என்று, எங்கள் பிள்ளைகளின் கல்விக்கான நிதியில் பணம் சேமிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் இருவரும் ஒப்புக்கொண்டோம். புத்திசாலித்தனமாக வாழ்தலுக்கு இந்த இரண்டு பாடங்களுமே சாரம் வாங்க பயன்படுத்த அல்லது உலக பிரகாரமான காரியங்களில் நடவடிக்கையில் ஈடுபட நமக்கு ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அதை வாங்க எங்களால் முடியாது அல்லது எங்களால் அதை வாங்க முடியும், ஆனால் எங்களுக்கு அது அவசியமில்லை, எங்களுக்கு அது தேவை கூட இல்லை என சொல்ல நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பாடங்களில் முக்கியமான கொள்கைக்கு சமமான ஒன்று புதைந்திருக்கிறது. நமது கணவர்களிடமிருந்து, மனைவிகளிடமிருந்து நாம் அதிகமானவற்றை கற்றுக்கொள்ள முடியும். குடும்ப ஆலோசனைகளில் நாம் ஒன்று சேர்ந்து ஆலோசிக்கும் போது, செயல்படும் போது புத்திசாலித்தனமாக கொடுப்பவர்களாக ஆகுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் உதவ முடியும். அப்படியே நமது பிள்ளைகளும் புத்திசாலித்தனமாக வாழ கற்றுக்கொள்ள கொடுக்க முடியும். தசமபாக பிரமாணமே புத்திசாலித்தனமாக வாழ்தலுக்கு அஸ்திவாரம். நமது பரலோக பிதாவிடத்திலிருந்து அவரது குமாரனிடத்திலும் விசுவாசத்தை வளர்த்து நமக்கு உதவுவதே இந்த பிரமாணத்தின் அடிப்படை நோக்கம். இந்த உலகத்திற்குரிய காரியங்களின் மீதுள்ள நமது ஆசைகளை மேற்கொள்ளவும் வாஞ்சையுடன் மற்றவர்களுக்காக தியாகம் செய்வதற்கும் தசமபாகம் நமக்கு உதவுகிறது. நாம் எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தாலும், ஏழையாய் இருந்தாலும், நமது மாத வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கு நாம் அனைவருமே செலுத்துவதால் தசமபாகம் ஒரு நியாயமான பிரமாணமாக இருக்கிறது. உபவாச காணிக்கையை செலுத்துவதில் நாம் ஒரு எடுத்துக்காட்டாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு மாதமும் நாம் உபவாசிக்கிற குறைந்து தொடர்ந்து இரண்டு உணவுகளின் விலையை உபவாச காணிக்கையாக கொடுக்க வேண்டும். இந்த இரண்டு உணவுகளை நாம் உண்ணாததால் தாழ்மையிலும் ஜெபத்திலும் நாம் கர்த்தரிடம் நெருக்கமாகி உலகமெங்கிலும் உள்ள நமது சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிக்க யாரோ ஒருவருக்கு கொடுப்பதில் பங்கேற்கிறோம். ஒரு குடும்ப வரவு செலவு திட்டத்தை அமைப்பது புத்திசாலித்தனமாக கொடுப்பவர்களாக இருக்க நமது பிள்ளைகள் கற்றுக்கொள்வதற்கு நாம் உதவிக்கூடிய மற்றொரு முக்கியமான வழி. நமது குடும்ப ஆலோசனை கூட்டங்களில் நமது குடும்ப வருவாயை சேமிப்பை செலவு திட்டத்தில் தவறாமல் நாம் பரிசீலிக்க வேண்டும். எங்கள் பையன்கள் இளமையாக இருந்தபோது ஒரு குடும்ப ஆலோசனை கூட்டம் போட்டு கொலராடோ நதிக்கு போகிற ஒரு உல்லாச பயணத்தின் ஒரு இலக்கை அமைத்தோம். அடுத்த ஆண்டில் எங்களில் யாராவது ஏதாவது வாங்க வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் நாங்கள் கொடுக்க வேண்டும். உண்மையிலேயே அந்த காரியம் இப்போது கேட்க வேண்டும் உண்மையிலேயே அந்த காரியம் இப்போது நமக்கு தேவையா, அல்லது நமது உல்லாச பயணத்தை பின்னால் தள்ளி போட வேண்டுமா? புத்திசாலித்தனமாக வாழ்ந்துவதற்கு தீர்மானிப்பதில் இது ஒரு அற்புதமான போதனையின் அனுபவம். நமது உடனடி தேவையை திருப்திப்படுத்தியிருப்பதால் குடும்ப சேர்ந்திருந்தலின் பலனையும் வரப்போகிற ஆண்டுகளின் வரும் இனிய நினைவுகளையும் நாம் பெறுகிறோம். ஏதோ ஒன்றை அனுபவிக்க அல்லது வாங்க எப்போதெல்லாம் நாம் விரும்புகிறோமோ அது நம்மையும் நமது வருவாயையும் பாதிக்கிறது. நாம் நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டும், இந்த பயன் தற்காலிகமானதா அல்லது இதற்கு நித்திய மதிப்பு முக்கியத்துவம் இருக்கிறதா? இந்த கேள்விகளுக்கு நேர்மையாக பதிலளி து கூடுதலான கடனையும் பிற அடிமைத்தனத்தின் பழக்கத்தையும் தவிர்க்க நமக்கு உதவலாம். நமது பரலோக பிதாவின் சத்தியத்தை செய்வதும் நமக்கு மற்றவருக்கும் புத்திசாலித்தனமாக கொடுப்பதே எல்லாவற்றையும் விட நமக்கு தேவையாயிருக்க வேண்டும். லமோனி ராஜா செய்ததைப் போல நாம் சொல்ல வேண்டும், உம்மை அறிந்து கொள்ள எனது பாவங்கள் அனைத்தையும் நான் நீக்கப்படுவேன். பின்னர் நாம் உறுதியான தீர்மானத்துடன் அவரிடம் போக வேண்டும். எது எடுத்தாலும் நான் செய்வேன் என அவருக்கு வாக்களிக்க வேண்டும். ஜபம், உபவாசம், கற்பனைகள், கீழ்ப்படிதல், ஆசாரியத்துவ ஆசீர்வாதங்கள் அவரது பாவநிவர்த்தியின் பலியின் மூலமாக அவரது அன்பையும் வல்லமையையும் நமது வாழ்வில் நாம் உணரலாம். பரிசுத்த ஆவியின் உணர்த்தல்கள் மூலமாக அவரது அவைக்குரிய வழி நடத்தலையும் பலத்தையும் நாம் பெறுவோம். நாம் கர்த்தரின் பாவநிவர்த்தியின் மூலமாக மட்டுமே நமது இருதயங்களில் பெரும் மாற்றத்தை நாம் அடைய முடியும். மேலும் நமது அடிமைத்தனத்தின் நடத்தைகளில் ஒரு பலத்த மாற்றத்தை நாம் அனுபவிக்க முடியும். என்னுள் இருக்கிற முழு அன்புடன், என் மூலமாக இரட்சகரின் அன்புடன் அவரிடத்தில் வரவும் அவரது வார்த்தைகளை கேட்கவும் நான் உங்களை அழைக்கிறேன். கர்த்தருக்கு திருப்புவதால் மட்டுமே உலகத்தின் பொருட்களை வாங்க உள்ள ஆசை மேற்கொள்ளப்படலாம் என நான் சாட்சி அளிக்கிறேன். அவரிடத்தின் மீது நமக்குள்ள அன்பு மட்டுமே அடிமைத்தனத்தின் பசியை மாற்றி வைக்கும். நம் ஒவ்வொருவருக்கும் உதவ அவர் ஆயத்தமாக நின்று கொண்டிருக்கிறார். பாவ நிவர்த்தியின் மூலமாகவே எல்லாவற்றையும் அவர் மேற்கொண்டார் என எனது விசேஷித்த சாட்சியை நான் பகிர்கிறேன்.
The hunger of addiction can only be replaced by our love for him. He stands ready to help us. Each one, fear not, he said, for you are mine, and I have overcome the world.
அவரிடத்தில் வருவதாலும் சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரியதிலும் நமக்கு மற்றவர்களுக்கும் புத்திசாலித்தனமாக கொடுக்கிறவர்களாக மற்றவர் மாறுவதாலும் நம் ஒவ்வொருவரும் கூட இந்த உலகத்தின் சோதனையை மேற்கொள்ள வாகும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதுவே எனது தாழ்மையான ஜபம். ஆமேன்.